என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், அவர் கிருபைக்காக ஸ்தோத்திரம், அவர் நம் மேல் இரக்கம் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், நம்மளை கண்டுகொண்டதுக்காக ஸ்தோத்திரம், நமக்கு இன்றும் ஒரு நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு கர்த்தர் விருக்கின்றார். ஆம், நம்ம அநேக நேரத்தில் நம்ம பார்க்கப்ப கூட இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனத்தை நம்ம படித்திருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம சங்கீதம் 5:5 எடுத்து வாசித்தார். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வெறுக்கிறாராம். அவர் யாரை வெறுக்கிறாராம்? அக்கிரம்காரம் யாவுமே நீ வெறுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் அக்கிரம் செய்யறவனை வெறுக்கிறார். சகோதர சகோதரே, ஆண்டவர் அன்பானவர். அவர் இப்போதும் அன்பு. இயேசு கிறிஸ்துக்கு மறுபேர் என்னன்னா அவர் அன்பு. ஆனால் அவர் அக்கிரமக்காரனை வெறுக்கிறார். சங்கீதம் 11:5 எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அங்க என்ன எழுதியிருக்குன்னா, துன்மாக்கனும் கொடுமையை பேல் பிரியமா இருக்கிறவன் அவனை கர்த்தர் வெறுக்கிறார். சகோதர சகோதரிகளே, பாச கிறிஸ்தியோட வாழ்க்கை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். பாச கிறிஸ்தி இயேசு கிறிஸ்து அறியறதுக்கு முன்ன அவர் ஒரு பயங்கரமான கோபக்காரர். அவர் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு மனிதன். ஆனா அவர் வாழ்க்கையில அவர் சொல்கின்றாரு, அவரு சில நேரத்தை ஆளை அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில. அவர் அப்புறம் அதெல்லாம் செய்து முடிஞ்சு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வருத்தப்படுவார், ஏன் இவன் இப்படி செய்தேன்னு சொல்லி, ஏன் இவன் இப்படி செய்தேன். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த இடத்துல சங்கீதம் 11:5 சொல்கிறார், கொடுமை மேலையும் துன்மாக்கனும் கொடுமை மேல் பிரியமா உள்ளவனை தான் கர்த்தர் வெறுக்கிறார். அது மேல பிரிமையா உள்ள பிரியம், அது பிடிக்குது. வேதத்தில் எழுதியிருக்கு, சில பேர் அதிகாலை எழுந்திருச்சு கூட பிறருக்கு எப்படி தீங்கு செய்யலான்னு சொல்லி கூட அவங்க வந்து யோசிப்பாங்களாம். அதனால சில பேர் தீங்கு செய்யறதுலேயே யோசிக்கிற மனுஷனை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆம், அவர் எல்லோரும் நேசிக்கிறார், ஆனா இந்த காரியத்தை அவர் வெறுக்கிறார். ஆனா சில பேர் அவங்க அதை விரும்பல. அப்படி யோசிக்கணும், பாச கிறிஸ்தி ஆண்டு வெறுத்திருப்பாரு. சகோதர சகோதரர்களே, அதுதான் வசனம் சொல்லுது. அந்த துன்மாக்கனின் வழிகளிலும் தீங்கு செய்யறதுக்கு விருப்பம் அவருக்கு விருப்பம் இல்லை, மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் மேற்கொள்ள முடியவில்லைன்னா, அவர் வந்து கட்டில் இருக்கிறார். இந்த கோபத்தின் மேலும் இந்த ஆக்ரோசத்தின் ஆவியின் மேலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் பொங்கி எழும்புது. அதனால அதை செய்திடறார். அப்ப அந்த கட்டுப்படுத்த முடியாத கட்டி இருக்கிறது, அது ஒரு ஆவி. அதை இயேசு கிறிஸ்து நேத்து கூட, நேத்து போன பிரசங்கத்துல கூட என்ன நம்ம பார்த்தோம்னா, அவர் கட்டுள்ளவரை விடுதலை செய்ய வந்தார் என்று சொல்லி. அப்ப இந்த கட்டுளுக்கு அவர் இருக்கிறனால அவர் தன்னைத்தானே விடுதலையாக்க முடியவில்லை. அதனால்தான் அவர் இந்த காரியத்தெல்லாம் செய்துட்டு ஆள் அடிச்சுட்டு அவர் என்ன செய்வார்னா, ஒரு லெட்டர் எழுதி சொல்லுவார், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு இந்த மாதிரி சூழ்நிலை கட்டுன்னு இருக்கார், பிசாசு கட்டிருச்சு. சகோதர, அதே போல உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க கிறிஸ்துவுக்கு இருந்தும் இப்படி மாட்டு கோபமான காரியத்து குடும்பத்துல சேர்த்து, குடும்பத்துல பிள்ளைகளை போட்டு அடிச்சிருவீங்க, சில காரியத்தை செய்திருவீங்க, செய்துட்டு நீங்க ரொம்ப வருந்துவீங்க, ஏன் இப்படி செய்தேன், ஏன் இப்படி செய்தேன், நான் ஏன் இப்படி செய்தேன், நான் செய்து தப்பு தானே அப்படின்னு சொல்லி நீங்க வருந்துவீங்க. சேர்த்து நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, ஆனா திரும்ப போய் அதை செய்வீங்க. சகோதர சகோதரிகளே, செய்யறது நீங்க இல்ல, நீங்க கட்டுவுளுக்கு இருக்கிறீங்க. கோபம் என்று சொல்லி ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறது. அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும். எப்படி விடுதலை? அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் இந்த பூமியில இருந்து அவர் வானகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்ன சொன்னார், பிசாசுகளை என் நாமத்துல விரட்டுவார்கள். யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், செய்யும் அடையாளங்கள். விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து நம்புகிற இருக்காங்களே, இந்த அடையாளங்கள் அவங்க பின்னால் இருக்குமா? ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு போனார்? இந்த மாதிரியான பொல்லாத பிசாசு, நீங்க ஒரு சபைக்கு போய் கொண்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டத்தின் கணம் குணம் இருக்கும், அது உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது மேற்கொள்ள முடியாது. அதே காரியம் நீங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா கூட, விட்னி ஹியூஸ்டனோட மகள், தன் மகள் பாபி கிறிஸ்டினா எப்படி தாய் மேல் இருந்த அந்த சாபம் பிள்ளைகளுக்கு போய் பிள்ளையும் மரணத்துக்கு கொண்டு போயிட்டுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல சகோதர சகோதரிகளே, நீங்க உங்க குடும்பத்துல, சகோதரனே உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பொல்லாத காவியை விரட்டாவிட்டால் உங்கள் பிள்ளைங்களை தொத்தி கொள்ளும், உங்கள் பிள்ளைங்களை அதை பிடித்துக் கொள்ளும். நான் திரும்ப இந்த தலைப்புக்கு வருகிறேன். சங்கீதம் 32:5 எடுத்து வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கின்றார், கர்த்தரிடத்தில் என் பாவங்களை அறிக்கையிட்டேன் சொல்கிறாரு, அவர் அதை மன்னித்தார் என்று சொல்லி. அவர் என்ன செய்தார்னா, அவரு அவரோட பாவங்களை அறிக்கையிட்டார். அப்ப சகோதர சகோதரிகளே, நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கப்ப நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டியதாக இருக்கிறது, வேற வழி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார், நீ பிறர் பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன் பாவங்கள் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா நம்மளை பாவகத்துல இருந்தோம்னா, நம்ம தப்பு செய்திருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்டாகணும் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம மன்னிப்பு கேட்க முடியாட்டியும், நம்ம அடுத்த காரியத்துக்கு நம்ம போக முடியாது சகோதர சகோதரிகளே. அதனால நம்ம ஆண்டு விட்டு மன்னிப்பு கேட்க முடியும், மன்னிப்பு கேட்க முடியும். அப்படி உன்னால மன்னிப்பு கேட்க கஷ்டமா இருந்தா இயேசு கிறிஸ்துட்டு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவினால மன்னிக்க நான் விருப்பப்படி என்னால முடியல. அப்ப மன்னியா தன்மையின் ஆவி ஒன்று இருக்குது, அதை இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க கட்டளிட்டு விரட்டிட்டு நீங்க உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்குன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையை நீ மன்னிப்பு கேட்பாய் என்று உனக்கு நான் கட்டளிடுகிறேன். சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய இருதயமும் நம் சிந்தையும் தான் நமக்கு பெரிய ஒரு எதிராளியா இருக்குது. ஆனா அதை மாத்தி அமைக்க முடியும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை மாத்தி அமைக்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருக்கு மேல பிரியமா இல்லையா, யாரை வெறுக்கிறாரு? தீங்கு சேர விருப்பமா இருக்கிற மனுஷன் ஆண்டவர் வெறுக்கிறார். 1 யோவான் 3:15 எடுத்து பார்த்தோம்னா, யோவான் புஸ்தகமானது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு 30-40 ஆண்டுக்கு பின்பு எழுதப்பட்டது. சகோதரர்களை மேல் பகைச்சு கொண்டிருக்க, அப்புறம் சகோதரர்களை வெறுக்கிறவன், சகோதரரை வெறுக்கிறவன் அவன் கொலை பாதகனாக இருக்கிறானா? கொலை பாதகனவனுக்கு நித்திய ஜீவன் இல்லையா? சகோதர சகோதரிகள், என்ன இயேசு, என்ன யோவான் இதை பத்தி சொல்கிறார்? அவர் சொல்கிறார், ஆண்டவரோட கட்டளைகள் பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து லாபோஜனை எடுக்க போய் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இதோ உங்களுக்கு நான் புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், எப்படி நான் உங்களை நேசிக்கிறது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க. எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்தார்? தன் உயிரை நமக்காக கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, அப்படியாக நேசிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க உங்க இருக்கிற சபைகள் மத்தியில நீங்க எங்கேனாலும் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் சகோதரனை நேசி என்று சொல்கிறார். அப்படி உன் சகோதரனை நீ வெறுத்தினா அதுக்கு கொலை பாதனுக்கு சமமா இருக்குது. அப்பனா கொலை செய்யறவனுக்கு, அப்ப கொலை செய்யறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லையா? அப்ப உங்க சபையின் மேல் நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க மத்தியில கூட உங்களோட சகோதரர்களை நேசிக்க வேணும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆமா, நீங்க யோசிப்பேன், எப்படி யோசிக்கிறது? எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான சொல்லிட்டு எப்படி நேசிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு இருதயத்தையும் சிந்தியம் நீங்க கட்டளிட முடியும். அப்படி சில சூழ்நிலை இருந்தா நீங்க உங்களோட மூப்பர்கள்ட்டையும் உங்களோட போதுகள்கிட்டையும் எடுத்திருப்ப இந்த காரியத்தை நீங்க சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க நினைப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் மன்னித்துக்கிட்டே இருப்பார், அதனால இப்போ கொஞ்சம் நான் பாவம் செஞ்சுக்கிறேன், அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நீங்க, அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு மனுஷன், ஓகே, அவன் என்ன செய்யறான், உங்களை பத்தி இன்டர்நெட்ல வந்து தீமையா எழுதி கொண்டிருக்கான், பொய்யா எழுதி கொண்டிருக்கான். நீ செய்யாத காரியத்தை இன்டர்நெட்ல பேஸ்புக்லாம் போட்டுக்கிட்டாரு உங்களை பத்தி பொய்யா. உங்களை பார்க்கப்ப உங்க முகத்துல காரி துப்புறாரு, உங்களை பார்க்கப்ப தலையில ஒரு தட்டு விடுறாரு, உங்களை பார்க்கப்ப காலில் ஒரு எத்து விடுறாரு. இப்படியாக தினைக்கும் உங்களோட செய்து கொண்டிருந்தா உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? நிச்சயமா இருக்காது சகோதர சகோதரிகளே. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பிடித்தமா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்க சொல்கிறார், ஆனா தீமை செயல்கிட்ட இருந்து விலகிற சொல்லிடுறார். அவங்களை நீங்க வெறுக்க கூடாது. நீங்க அவங்கள வந்து அவங்க விரோதியா இருந்தாலும் அவங்களை நீங்க நேசிக்கணும். ஆனா ஏன் ஆண்டவர் வெறுக்க முடியும்? சகோதர சகோதரி நீங்களும் நானும் பூர்ணமாகவில்லை இன்னும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், அவர் பூர்ணமானவர், அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு அவர்னால ஒருத்தனை வெறுக்க முடியும். அவன் தீமை செய்து கொண்டான் அவனை வெறுக்க முடியும். ஆனா யாரோ ஒருத்தன் எனக்கு தீமை செய்தால் இல்ல உங்களுக்கு தீமை செய்தால் அந்த மனிதன் நீங்க வெறுக்க முடியாது. அந்த மனிதனை விட்டு நீங்க விலகி போயிடலாம். அவனை வெறுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நேசிக்க சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, அவரு நமக்கு அவ்வளவு கிருபையை கொடுத்து தன் உயிரை சிலுவையில கொடுத்து நமக்காக மறித்து நமக்கு அவர் ஒரு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடு நீங்க பார்க்க போனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க இல்ல. அதுக்குதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னா எழுதப்பட்டது. அது அங்க அந்த பழைய ஏற்பாடுல பார்த்தா, புதிய ஏற்பாடு நீங்க பாருங்க. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்படி ஒரு பெண்ணை பார்த்து நீ இச்சித்தினா உன் இருதயத்தை நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி கூட. ஆனா பழைய ஏற்பாடுல அப்படி இல்லையே. ஏன் புதிய ஏற்பாடுல எப்படி? ஏன் புதிய ஏற்பாடுல எப்படின்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, இயேசு கிறிஸ்துவோட நாமம் கொடுக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆனா பழைய ஏற்பாடு முடியவில்லை, அந்த ரத்தம் சிந்தப்படவில்லை. அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நீங்க ஒரு பெண்ணை பார்த்து இச்சை பண்ணீங்கன்னா, அவர் சொன்னார் இருதயத்தை நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி கூட. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்து நம் இருதயத்தையும் சிந்தியும் நம்ம கட்டளிட்டு நம்ம நிப்பாட்ட முடியும். பாஸ்டர் கிறிஸ்தி ஒரு விபச்சாரக்காரர். இயேசு கிறிஸ்து அறியறதுக்கு முன்ன அவருக்கு ஒரு இன்னொரு பெண் இருந்துச்சு, மனைவி இருந்தாங்க. அப்ப அவரு என்ன யோசித்தார்னா, இது என்னோட உடல், நான் ரெண்டு மனைவி வச்சுக்கோ, மூணு மனைவி வச்சு, நாலு மனைவி வச்சுப்பேன், என்னால முடியும், இது யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பெருமையில் இருந்தார். ஆனா அவர் கட்டில் இருந்தார், அவருக்கு தெரியவில்லை. அதனால அவர் விருப்பம் இல்லை, ஆனா அவருக்கு வந்து அந்த அந்த சூழ்நிலை கட்டு இருந்தார். இந்த இச்சையின் நாவரி அவர் பிடித்திருந்தது. இந்த பாச கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் அநேக பாவங்கள் செய்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கையில இரக்கத்தை காட்டினார். அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா கட்டுல பிசாசு கட்டி வைத்து இத்தனை ஆவிகள் உள்ளுக்கு உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து கிருபினால் அவர் கண்டுகொண்டார். உலகம் தோட்டத்துக்கு மேலே கண்டுகொண்டு அவளை அழைத்தவர் அவர் இயேசு கிறிஸ்துவ ரசிக்கப்பட்டார். சகோதரனே, அப்படி உன் வாழ்க்கையில கூட இப்படியாக ஒரு காரியம் பிடித்திருந்தா, இச்சை நாவி பிடித்து இந்த மாதிரி காரியம் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தா, விபச்சாரத்துக்கு இருந்தால் கூட உனக்கு தெரியும் அது பாவம் என்று சொல்லி, ஆனால் உன்னால வெளியாக முடியல, அதுவும் எனக்கு புரியுது. ஆனா சகோதர, நீ இயேசு கிறிஸ்து நாமத்து இந்த இச்சையின் நாவியை விரட்ட முடியும். இந்த விபச்சாரத்தின் நாவை உன்னிடத்திலிருந்து விரட்ட முடியும். உன் மனைவிக்கு நீ துரோகம் செய்யக்கூடாது. அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த இச்சி நாவையினை விட்டாப்பாலை போன்னு கட்டளிட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் விபச்சாரத்தை நாவையினை விட்டாப்பாலை போன்னு கட்டளிட்டு, பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பெற்றுக் கொள்கிறேன். இப்படியாக கூட நீ ஜெபிக்கலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நான் பரிசுத்தமாயிருக்க இனி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையினை நடத்துமாப்பா இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி கூட நீங்க கட்டளிட்டு இயேசு கிறிஸ்து நீங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவிட்டு கேட்கலாம். இந்த பிசாசை விரட்டுங்க, இயேசு இடத்தில் கேளுங்க, என் இரக்கத்தின் உள்ளத்தை தாங்க, என் மனைவி மேல நேசத்தை தாங்க. சில இடத்துல சகோதரனே, உன் மனைவி மேல இருக்கிற பாசம் வத்தி போயிருக்கும். உன் மனைவி எது செய்தாலும் அது ஒற்றுவோம். முத முத இயேசு கிறிஸ்து விடுத்து நமக்கு வரப்ப நம்மளதான் முத பாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சரியா இருக்கிறோமா? அதனால இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு உங்களுடைய அன்பின் நாவை என்னடா நிரப்புங்க. ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அன்பின் நாவை பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிறருக்கு அந்த அன்பை காட்டுங்க. உங்க சபையில இருக்க சகோதரி மேலையும் உங்க குடும்பத்தில் இருக்க மேலும் அந்த அன்பை காட்டுங்க. அது இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க கேட்கப்ப ஆண்டவர் அதை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டார், அவர் உங்களுக்கு செய்ய வைப்பார். அதனால தான் ஆண்டவர் என்னை செய்ய வைங்க ஆண்டவர், என்னை செய்ய வைங்க ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்னை செய்ய வைங்க, என்னை அன்பு கூற வைங்க, என்னைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சித்தத்தை செய்ய வைங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்க வைங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நீ நடக்க வைங்க இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லி நீங்க கேட்கப்ப கூட இயேசு கிறிஸ்து உங்களை செய்ய வைப்பார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை, நான் பாவம் இல்ல பாவமான காரியம் யாவற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வெறுக்குகிறேன் சொல்லுங்க. திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்கள் இருதயத்தை கட்டளிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் இருதயமே இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையினை செய்வான் உனக்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளிடுகிறேன். சகோதர சகோதரி, நான் செய்யும் இந்த ஜபங்கள்லாம் நீங்க www.graceoflife.com நீங்க பானா, அங்க நங்க தமிழ்ல நிறைய ஜபங்கள் இருக்கு, அதை எடுத்து நீங்க செய்யுங்க, கட்டளிடுங்க. உங்களோட இருதயம் உங்களோட சிந்தையும் அது மாறும். சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல் யோவான் சொல்கின்ற சிறு பிள்ளைகளே நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்றார். யோவான் 1:37 ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கப்ப அவர் உங்களை முன்ன அலைந்து உங்களை அழைத்தார். எதுக்காக அழைத்தார்? உங்களோட வாழ்க்கை இந்த பூமியில கூட ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட. ஆனா இந்த பிசாசன உங்க வாழ்க்கையை திருடுறான். நீங்க எல்லாம் இப்படிதான் வாழ்க்கையா, கிறிஸ்துவோட வாழ்க்கை இப்படிதான் சொல்லிட்டு நீங்க வாழாதீங்க. கிறிஸ்து இயேசுக்கு நம்மளுக்கு வெற்றி வாழ்க்கை இருக்கிறது. எப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நீங்க கீழ்ப்படிந்து நீங்க நடக்கப்ப உங்களோட வாழ்க்கை இந்த பூமியில அருமையாக இருக்கும். சகோதர சகோதரி, உங்க குடும்பம் அருமையாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் அருமையாக இருப்பார்கள். ஆனா நீங்க அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன ஆகும்னா, பிசாசன் உங்கள் பிள்ளைங்களை திருடிடுவான், உங்க வாழ்க்கையை திருடிடுவான், உங்களோட சந்தோஷத்தை திருடிடுவான். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷன் போல் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து உங்களையும் இன்னும் சாதாரண மனுஷனாக கூப்பிடவில்லை. அவர் சொல்கிறார், அவரோட மகிமை நம்மளுக்கு இருக்குது. சகோதர சகோதரிகளே, பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார், அவர் உள்ளுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளாம போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.